நான் அன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூலா அழகுமலை ரமதேவா, அழகுமலை ராமதேவா, அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சடமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நல்லி தேவார், நற்றால் காசி நல்லி தேவார் வாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதார், பழனிமலை புவனாதார், பழனிமலை புவனாதார் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவண்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதி நம்மையை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளம் ஓம் கிரியா பாபாஜி ஓம் சிவாய். இன்று புதன்கிழமை வழமை போல எங்களுடைய சத்சங்கம் புதன்கிழமை இரவாகவும் மற்றைய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாகவும் அமையும். இந்த நாளில் நான் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு அதை உள்வாங்குங்கள். பல அற்புதமான கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அதை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையையும் சாதனையையும் மேம்படுத்தலாம். இன்று நாங்கள் படிக்கப் போகும் பக்கங்கள் 361, 362, 363, முடிந்தால் 364. தமிழ்நாட்டில் தலைவரும் முதலமைச்சரும் சிறந்த இலக்கியவாதிகள். அவர்கள் பெருமை அரசியல் கழகங்களால் மறைக்கப்படுகின்றது. அவ்வாறே பல துறையில் இருக்கும் பெரியவர்களின் பெருமையையும் பண்பாட்டு பெருமையை அரசியல் மறைக்கக்கூடாது. பண்பாட்டு ஒளி அரசியல் மேகங்களுக்கும் ஒளியூட்ட வேண்டும். சென்னைக்கு செல்வது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். சென்னைக்கு சொல்வது இந்தியா முழுவதும் பொருந்தும். அரசியலுக்கு வாய்ப்பும் போதுமான காலமும் தரப்பட்டது. அரசியல் மக்களின் பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று உறுதிப்படுத்த முடியாது. அரசியல் வெற்றி மாறாத போது பண்பாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மக்களது முயற்சியும் அங்கீகாரமுமே இக்கால சூழலில் பண்பாட்டின் மதிப்பை கூட்டும். இந்தியாவின் நன்மையை கருத்திற்கொண்டு அது ஒற்றுமையுடன் வளமாக உலகில் செல்வாக்குடன் திகழ முயல்பவர்கள் இந்தியா என்பது எது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்தியா என்பதற்கு நிலவியல் நோக்கில் உலக வரலாற்று கண்ணோட்டத்தில் பல பொருள் உண்டு. ஆனால் பண்பாட்டு நோக்கில் அது ஒன்றைத்தான் குறித்தது. இந்திய பண்பாட்டின் அடிப்படைகளில் தோன்றிய இடங்கள், அதாவது வேதங்கள், இராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகள் நடந்த இடங்கள் ஆகியவை இன்று இந்திய நிலத்திற்கு வெளியில் குறிக்கப்படுகின்றன. இந்தியா தன்னை சுற்றி இருக்கும் இடங்களையும் தன் பண்பாட்டால் கவர்ந்தது. இந்தியாவுக்குள் அரசியல் முரண்பாடுகள் பொருளாதார போட்டிகள் இருந்தாலும் தனது முரண்பாட்டால் ஓர் அழகாக திகழ்கின்றது. கிரேக்க ரோம பண்பாட்டாலும் கிறிஸ்தவத்தாலும் ஐரோப்பா ஒரு காலத்தில் ஒன்றுபட்டு இருந்தது. ஆனால் அந்த ஒற்றுமை பொறாமையாலும் முரண்பாடுகளாலும் பலவீனமுற்றது. இந்தியா என்றும் ஒரே அரசியல் அழகாக இருந்ததில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அதன் ஆட்சி எல்லைக்கு உட்படாத இடங்களும் உண்டு. ஆனால் இந்தியா ஓர் பண்பாட்டு அழகாக இருந்தது. இவ்வாறு இந்தியாவுக்குள்ளும் வெளியிலும் உள்ள வரலாற்று நிகழ்வுகளை நோக்கும் போது இந்தியா தேசிய வாழ்க்கையின் பண்பாட்டு ஆன்மீக தெய்வீக பக்கங்களுக்கு தான் பெரிதும் முக்கியத்துவம் தருகிறேன். தமிழர்களும் தெலுங்கர்களும் இடையே எழுந்த முரண்பாட்டில் இலக்கியத்திற்கு பங்கு உண்டா? கேள்வி. அது வெறும் அரசியல் பொருளியல் பிரச்சினை. மேலை கீழே நாடுகளுக்கு இடையே எழுந்த அகில உலக நிகழ்வுகளின் இலக்கியத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஏதாவது பங்கு உண்டா? அடுத்த கேள்வி. இந்த முரண்பாடுகளில் இலக்கிய பண்பாட்டு கூறுகள் நிச்சயம் உண்டு. இந்த பிரச்சனைகளில் பண்பாட்டு கூறு இல்லை, எனவே முரண்பாடு எழுகின்றது. அன்னி பெசன்ட் ஒருமுறை கூறினார், ஒன்றை உறுதிப்படுத்துவதிலும் மறுப்பதிலும் வழக்கமாக நாம் சரியாகவே இருக்கின்றோம். பண்பாட்டு ஆன்மீக பிரச்சனைகளில் பண்பாட்டை நுழைத்துவிட்டால் வேறுபாடுகள் தாமே குறைந்துவிடும், எல்லாம் சரியாகிவிடும். கழகம் என்பது பண்பாட்டு நிறுவனமே. தென்னிந்தியா தனது பண்பாட்டை முதலில் ஒரு அமைப்பாக நிறுவ வேண்டும். பின் இந்திய பண்பாட்டின் பரந்த ஒற்றுமை நன்றாக புரியும். தென்னிந்திய பண்பாட்டுக்கும் இந்தியா பண்பாட்டுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை. வேறாக வெளிப்பட்டாலும் அடிப்படையில் அவை ஒன்றே. அனைத்து பகுதியைச் சேர்ந்த கவிஞர்கள், இலக்கியவாதிகள், ஆன்மீகவாதிகள், அருளாளர்கள் ஒன்று கூடட்டும். அவ்வாறே எல்லா எழுத்தாளர்களும் சந்திக்கட்டும். இந்தியாவின் உண்மையான யோகமான எல்லோர் இதயத்திலும் அவன் உரைகின்றான் என்பது வெளிப்படட்டும். அவர்கள் அன்பிலும் தொண்டிலும் இந்தியா ஆறுதல் பெறட்டும். தொடர்ந்து அவர்கள் நன்மைக்காக பாடுபடட்டும். அனைத்துலக சேவையும் அருளாளர் பாதையை நோக்கியே செல்வன. உயரிய காலங்களில் அருளாளர் செய்த வேலையை, அதாவது தொண்டை, யார் மதிப்பீடு செய்வது? சேவையின் பயன் ஆனந்தமே. பாண்டிச்சேரியில் உள்ள அரவிந்த ஆச்சிரமவாசிகளின் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை தந்து ஆனந்தம் கொடுக்கும் பண்பாட்டை உருவாக்கி இருக்கின்றது. ஆச்சிரமத்தில் உள்ள உடற்பயிற்சி துறை அரவிந்தரின் யோக நெறிப்படி வேலை செய்கின்றது. ஆன்மீகமும் உலகியலும் ஒன்று சேரும் போது இது சாத்தியமாகின்றது. பரிமாண ஏற்றத்தில் மூன்று படிகள் காணப்படுகின்றன. முதலாவதாக மனமாற்றம். இது உலக நன்மைகளை அப்படியே பிளவுபடாமல் மனித மனச்சாட்சிக்கு அளிக்கின்றது. இரண்டாவது முக்கிய மாற்றம். இது தனி மனிதன் பிரபஞ்சத்துடன் ஐக்கியமாக உதவுகின்றது. இதனால் மனிதனது செயல் உலக பொதுமை பெறுகின்றது. மூன்றாவது தூல மாற்றம். இதனால் தொடர்ச்சியான தெய்வீக இருப்பு பிளவுபடாத ஒரே முழுமையாக அனுபவிக்கப்படுகின்றது. பண்பாடு என்பது அழகு, நன்மை, உண்மை போன்ற மனித மதிப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கியது. இந்த உயர் மதிப்புகள் தனி மனிதர் அன்றாட வாழ்க்கையில் கட்டாயம் அமைதல் வேண்டும். பொருளாதாரமும் அரசியல் சமுதாய மதிப்புகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். பொது பண்பாடும் பல வகை பண்பாடுகளும் அருகருகே இருக்க முடியுமா என்பது கேள்வி. உலக பொது சமயம் பல்வகை சமயம் போன்றதே. இப்பிரச்சனையை சகிப்புத்தன்மையால் தூய்மை செய்யப்பட்டு அவையுடன் இருக்கலாம் என்பது இந்த எழுத்தாளரின் நம்பிக்கை. வேற்றுமையில் ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, அகிம்சை, ஆன்மீகமாகிய இந்து பண்பாட்டு தன்மைகள் இதற்கு உதவும். இந்து பண்பாட்டை உலகளவில் நிலைநிறுத்தும் மனிதன் சூழ்நிலையால் உருவாகுகின்றான். அவன் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று உணரும் போது பண்பாட்டு பெருமை, பண்பாட்டு ஒருமை நன்கு புரியும். கிரியா யோகா முறைப்படி பரமாத்மா அவனை நெறிப்படுத்த மனிதன் அனுமதித்தால் சிலரின் நல்ல குணம் கலங்கரை ஒளியாக திகழும். முழுமையை அடைவதே வாழ்க்கையின் வாழ்வின் வெற்றியாம். அழகை அடைய அழகற்றவை எல்லாவற்றையும் நான் மகிழ்ச்சியோடு அகற்றுவேன். ஆனால் அறிவும் அழகும் இணையும் போது அழகுக்கு பகை ஏற்படுகின்றது. எனவே அழகு ஒன்றனை ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். ஒழுங்கின் அடையாளம் அழகு. அது எங்கும் பரவி கிடக்கின்றது. உலகில் எல்லா இடத்திலும் அழகு பல வகையாக மறைந்து கிடக்கின்றது. அழகை வேரறுக்கும் சக்தியே மற்றொரு அழகை உருவாக்குகின்றது. ஒரு நாகரிகத்தில் மறைவில் ஒரு நாகரிகத்தின் மறைவில் மற்றொரு நாகரிகம் பிறக்கின்றது என்ற செய்தி வரலாற்று ஆசிரியரின் கண்ணீரில் புன்னகையை அடிக்கடி வரவழைக்கின்றது. ஒரு கதை உண்டு. முகாலய பேரரசர் ஓர்சிங் சீப் இடம் ஸ்ரீநகரில் இருந்த பெரிய மசூதி நெருப்பு பிடித்து எரிந்து சாம்பலாகி விட்டது என்று சொல்லப்பட்டது. மசூதியின் முன்னர் இருந்த செனார் மரம் என்ன ஆயிற்று என்று கேட்டார் அவர். அரசர் முல்லாவை இந்த கேள்வி சங்கடப்படுத்தியது. ஐயா, கடவுளின் நிழலே நேற்று இறைவனின் வீடு அழிந்து விட்டது என்று சொன்னபோது தாங்கள் அது பற்றி கவலைப்படாமல் அந்த மரத்தை பற்றி மட்டும் கவலை கொண்டீர்கள் என்று பயத்தோடு நடுங்கி கேட்டார். அதற்கு, கடவுள் வீட்டை நான் மாற்றி அமைக்கலாம், ஆனால் அந்த மரத்தை மீள உருவாக்க முடியாது என்றார் மன்னர். எவ்வளவு அர்த்தமுள்ள உலகம்! மனிதர்கள் தங்கள் ஆற்றலை உணர்ந்து உயர் சக்தியிடம் சரம் புகத்தான் தான் விரும்புகின்றார்கள். குருவின் முன் பணிந்தால்தான் அவர்கள் பின்வருமாறு பாட முடியும். பொதுச்சாலையில் மனம் லேசாக, ஆரோக்கியமாக, சுதந்திரமாக செல்கின்றேன். உலகம் என் முன்னுள்ள பாதை நான் விரும்பும் இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லும். எனக்கு செல்வம் வேண்டாம், நானே பெரும் செல்வம். இனி முனகல் இல்லை, காலம் தாழ்த்துதல் இல்லை, ஒன்றும் தேவையும் இல்லை. வீட்டில் குறை, நூலகம், வாய்ச்சண்டை நீங்கிவிட்டன. திருப்தியோடும் வலிமையாக நான் பொதுச்சாலையில் பயணிக்கின்றேன் என்பது அந்த பாடல். இதை நான் உங்களுக்கு பாடினால் வரலாற்றின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த குருநாதரை காட்ட முடியும். நம்பிக்கை இழந்த மக்களால் அவர்கள் விரும்பினாலும் தப்பியோட முடியாது. அது அவர்களுக்கு பெருமை தராது. நன்மைக்கு ஆசைப்படுவது உயர் வாழ்வு. பூமியின் வால் நட்சத்திரங்களில் மிக வினோதமானது, ஆறுதல் தரக்கூடியது, கீழ் வருவதே. கர்வ வார்த்தைகளை நீங்கள் ஒருபோதும் பேசியதில்லை. ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் கர்வமற்ற நான்கு வாக்கியம் பேசுவீர்கள். உங்கள் அன்புக்கரம் நனைந்த கன்னத்தின் மீது என் திறந்த நூலில் இந்த மனிதன் என்னை நேசித்தான் என்று கூறிவிட்டு நீங்கள் எழுந்து மறைவீர்கள். மறுபடியும் சூரியனை மேகம் சிறிது மூடினாலும், விழிப்பு இருட்டை காட்டினாலும் தைரியமாக இரு. வெற்றி நிச்சயம். தொடர்வது வசந்தமே, குளிர்காலம் அன்று. வெற்றிடமே அலையை உருவாக்குகின்றது. அலைகள் ஒன்றை ஒன்று ஒளியிலும் நிழலிலும் தள்ளுவன. தைரியமாக நிலைத்தினில் வாழ்க்கையில் கடமைகள் துயரம் மிக்கவை. அதனால் வரும் சுகம் நிலையற்றது. இலக்கு நிழலாக மங்களாகவே இருட்டில் வலிமையோடு பிரயாணம். இந்த வேலையும் இழக்கப்படக்கூடாது. எந்த போராட்டமும் வீணாக கூடாது. நம்பிக்கை நீங்கி ஆற்றல் இருந்தாலும் தன்னிடமிருந்து வாசிகள் வருவர், அவர்கள் சில காலம் நிலைப்பர். நல்லது எதுவும் என்றும் வீணாகாது. வாழ்வில் நல்லவர் சிலரே, ஆனால் கடிவாளம் அவர்கள் கையில். மக்கள் இவர்கள் மதிப்பை அறிவர். யாரையும் இகழ வேண்டாம், மேன்மையாக வழிகாட்டு. இந்த தீர்க்கதரிசிகள் உன்னோடு, நீயே வலிமை மிக்க கடவுள். மறுபடியும், நாங்கள் ஒளியின் அழகிய குழந்தைகள். துயரமும் கண்ணீரும் எங்களுக்குள் உண்டு, எங்களுக்கும் உண்டு. புழுதியில் இருந்து நாங்கள் வந்தோம், அண்டங்களிலிருந்து கீழே இறங்கியவர்கள் என்று இந்த சொற்றொடர்கள் முடிகின்றன. அதைத் தொடர்ந்து, நமக்குள் சண்டை எச்சரிக்கை ஆகியவை வேண்டாம். நாம் மனச்சாட்சியுள்ள மனித சமுதாயத்திடம் முறையிடுகின்றோம். நான் இந்த சிறிய இடத்தை நேசிக்கின்றேன். இங்குதான் ஆசிரியர்களும் மாணவர்களும் எதிர்கால தலைவர்களும் உருவாகுகின்றார்கள். தனக்கு சிறிது இடத்தை விட்டு வைத்திரு. எனக்கு சிறிது இடத்தை விட்டு வைத்திரு. என் குருநாதர் நம்மை இங்குதான் உலகியலிலிருந்து விலகச் சொன்னார். நான் இறக்கும் வரை உனக்கு எனக்கு கடமை உண்டு. சந்தேகத்தை நீக்குவோம். நமக்கு முன்னுள்ள கஷ்டங்களை அங்கீகரிப்போம். நல்ல எண்ணம் படைத்த வளமிக்க எதிர்காலத்திற்காக உழைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவசியம் தேவை சுதந்திரம். இது நம் உரிமை. நல்ல பயிற்சி, செல்வம், மகிழ்ச்சி ஆகியவை தேட அது உதவும். ஆனால் மற்றவர்கள் சுதந்திரத்திற்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது. ஞானம் மிக்க குடிமகன் சுதந்திரத்தின் பெரும் பொருளை அறிகின்றான். அதனை உரிய முறையில் பயன்படுத்துகின்றான். நமக்கும் மற்றவர்களுக்கும் லாபம் உண்டு பண்ணுகின்றான். அவர்கள் மட்டுமே உயரிய சங்கத்தை உருவாக்க முடியும். அது தன் செயல்களை தானே ஒழுங்குபடுத்தும். நல்ல அரசை விட அது உயர்ந்தது. நம்மை நாம் ஆள்வது உண்மையான சாம்ராஜ்யம் என்றார் காந்திஜி. அதையும் மோட்சமும் அதுவும் மோட்சமும் ஒன்றே. சுதந்திரத்திற்கு சமுதாயத்தை கடந்த நிலை ஆகிய இரண்டும் முக்கியம். அது தேசிய அளவிலும் உலக அளவிலும் பயன்படுகின்றது. மனிதனுக்கு சுதந்திரம், போரின்மை, நம்பிக்கையின்மை, நீக்கம் ஆகியவை நிகழ வேண்டுமானால் அவனுக்கு ஆன்மீக நோக்கு ஒழுக்க நெறியும் கட்டாயம் தேவை. இல்லையே சுயநலமும் பேராசையும் நல்ல முயற்சிகளை முறியடித்துவிடும். சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் விரும்புகிறவர்களுக்கு இப்போது நிலவும் இருள் பற்றி கவலை வேண்டாம். கீதையின் மூலம் மனித சமுதாயத்திற்கு மிக உயர்ந்த சுதந்திரத்தை அளித்த கிருஷ்ணர் அதன் ஆன்மீக சமரச பொருளை விளக்குகின்றார். சிரத்தையோடு செய்வது உலகப்பொது தர்மத்தை உணர உதவும். உலகியல் தர்மம் என்பது பொருளியல், ஒழுக்கம், ஆன்மீகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. எல்லோருக்கும் உதவியும் தொண்டும் செய்ய வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நல்ல ஆனால் கோபமுள்ள ஒரு மனிதனை சமாளிப்பது கடினம். கெட்ட மனிதனுக்கு கோபம் வந்தால் அவனை நாம் விலக்கிவிடலாம். ஆனால் விசுவாமித்திரர் போன்ற சினம் ஏற்பட்டால் என்ன செய்வது? இத்தகைய விசுவாமித்திரர்கள் வசிட்டர்களாக மாற கிரியா மூலகுரு பாபாஜி அவர்கள் அருள் புரிவாராக. இதற்காக நாம் கடவுளை வேண்ட வேண்டும். இவர்கள் கோபத்தை அவரால் மட்டுமே விளக்க முடியும். இது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனால் கடவுள் செய்து விடுவார். மக்களுக்கு உதவி செய்ய உண்மைகளை புரியும்படி சொல்ல வேண்டும். என்ன செய்யப்பட்டது, என்ன செய்யப்படுகின்றது, என்ன செய்யப்பட வேண்டும் என்பவற்றை உண்மையாகவும் நட்புடனும் சொல்ல வேண்டும். எதையும் மறைக்கக்கூடாது. நம்மிடம் உள்ளதை எல்லோரும் வெளிப்படையாகவே பகிர்ந்து கொள்ள வேண்டும். கருத்தொப்புமை ஏற்படாத போது குளுத்து யானம் உதவி செய்யும். அணுகுமுறையில் நாம் அடிக்கடி முரண்பட்டாலும் ஆனால் அது நம் வாழ்வில் முன்னேற்றத்தை தடை செய்ய வேண்டியதில்லை. இந்தியாவிலும் ஆசியாவிலும் நிகழும் பெரிய விழிப்புணர்வு புதிய சக்திகள் செயல்படுகின்றன என்பதை புரிய வைக்கின்றது. அப்போதுதான் அணுகுமுறை வேறுபாட்டை நம்மால் பாராட்ட முடியும். இந்த வேறுபாடு உலகத்தின் முன்னேற்றத்திற்கான தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. உலகில் இன்று செய்யப்படும் முக்கிய சக்திகள் குழு செயற்பாட்டில் வெளிப்படுகின்றன. இந்த குழுக்கள் மென்மையாகவும் சில வெண்மையாகவும் சில சந்தேகத்தோடும் சிலர் விட்டு கொடுத்தும் சில புரட்சிகரமாகவும் இருக்கின்றன. பல மில்லியன் மக்கள் இதுகாறும் பல நூற்றாண்டுகள் பேச்சின்றி ஏழ்மையில் வாடிவிட்டனர். இன்னும் ஏழ்மையில் வாழ்கின்றனர். ஆனால் அவர்கள் குரல் ஒலிக்கின்றது. சுதந்திரம், சம உரிமை, பொருளாதார வாய்ப்பு ஆகியவை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள். இங்கு ஒரு பெரிய சவாலை சந்திக்கின்றோம். அமைதியான வழியில் இதற்கு தீர்வு செல்ல வேண்டும் அல்லது உலகத்தை சந்திக்க வேண்டும். இது நம்மை இருண்ட காலத்தில் தள்ளும் அல்லது இதுவரை இல்லாத நல்ல காலத்தில் உய்க்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ என்று நான்கு பக்கங்கள் வாசித்தேன். இது பண்பாட்டு கதிர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பாபாஜியினால் கொடுக்கப்பட்ட விடயங்கள். இதில் ஆன்மீகமும் சார்ந்திருக்கின்றது, அரசியலும் சார்ந்திருக்கின்றது, வாழ்க்கையும் சார்ந்திருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக முழு விடயங்களும் எங்களுக்கு சாதனைக்கு பயன்படும் என்று நாங்கள் இந்த வாசிப்பிலிருந்து எடுக்காவிட்டாலும் பல விஷயங்கள் அதற்குள் உண்டு. ஆன்மீக சாதனைக்கு ஏற்ற விடயங்களும் வாழ்க்கைக்கு ஏற்ற விடயங்களும் மற்றைய விடயங்கள் பொது விஷயமாக அமைகின்றது. ஆகவே இதை நீங்கள் மீண்டும் கேளுங்கள். ஆன்மீகத்துக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கின்றேன். இந்த சத்சங்கத்தில் இருந்து இன்று இறைவனையா இணைப்பில் காணப்படவில்லை. ஆகவே கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றார். அவருடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்து பல கருத்துக்களை உலகில் விஷயமாக இருந்தாலும் அரசியல் விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்துல அதை நம்மளை நெருங்கதான் செய்யும் எல்லாத்தையும். அதுதான் ஆன்மீகம். இது அத்தனையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது கூட போக போறது இல்லை, நம்ம போகவும் முடியாது. ஆனா தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு தவறா இருக்கு, தவறா ஒரு செயலை செயல்படுதுன்னா அதனால தமிழ்நாடு பஸ்ல ஏறாத இருக்க முடியாது. அத போல நம்ம வந்து இந்த நாட்டு சுழற்சியிலேயே தான் இருக்கிறோம். பல கருத்துக்களை நம்ம வந்து இதெல்லாம் ஆன்மீக ரீதியா தெரிஞ்சதுக்குள்ள நம்மள இன்னும் பக்குவப்படுத்திப்போம். நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கையில எடுத்துக்கணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு விஷயங்களை நம்ம கையாடுவோம். ஏன்னா இறைவனுடைய படைப்புல எல்லாமே இருந்தாலும் நாமளும் அதுக்குள்ள இருக்கிறோம்ன்றத சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லும். நீங்க எங்கேயும் இந்த உலகத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. எப்படி சுத்தி வந்தாலும் இந்த உலகத்துக்குள்ளதான் வரணும். அப்ப உலகத்துக்குள்ள எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி பயணிக்கிறீங்க, உங்களை எப்படி பயணிக்கிறதுன்றதுதான் முக்கியம்னு அடிக்கடி பேராசிரியர் சொல்லுவாரு. அந்த வகையில நமக்கு இதுவும் ஒரு படிப்பினை கொடுக்கும், ஒரு வழிகாட்டும். ஒரு இடத்துல ஏதோ ஒரு வழிகாட்டும், ஒரு திட்டு எடுக்கிற இடத்துலயாவது ஒரு வழிகாட்டும். அந்த வகையில இந்த சத்சங்கம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இதன் மூலயமா நமக்கு கிடைக்கிற அறிவை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம விட்டுடலாம். அவ்வளவுதான், தேவை உள்ளது எல்லாமே இருக்குது. தேவை இல்லைன்னு ஒண்ணு இல்லை, தேவை இருக்குதுன்னு ஒண்ணு இல்லை. ஆன்மீக பயணத்துல அதுல ஒரு நல்ல ஒரு உதாரணம் இறைவன் இல்ல, ஒரு ரெண்டு கருத்து சொன்னீங்க. இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்தையும் அவர் நடத்திட்டு இருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாம இருந்ததுன்னா இந்த நடைமுறைலாம் எப்படின்றது நமக்கு நல்லா விளக்கம் புரியும். நன்றி. இந்த சிறப்படைய பாபாஜி பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
அருமை அருமை, ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி. மிகவும் அருமையாக கத்தி சேர் பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் இப்படியான ஒரு உலகியல் சார்ந்த ஆன்மீகம் குறைந்த ஒரு வாசிப்பில் அதை மிகவும் உயரிய சில கருத்துக்களை எடுத்து கொடுத்தீர்கள். மிகவும் அருமை, அதுதான் உண்மை. இந்த வாசிப்பில் நாங்கள் இந்தியாவை புண்ணிய பூமியாக பார்க்கின்றோம், எல்லோரும் பார்க்கின்றோம். ஏனென்றால் பல அற்புத செயல்கள் நடந்த இடம் இந்தியா. அது அது தெற்காக இருக்கலாம், வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மேற்காக இருக்கலாம். இருப்பினும் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு சிறப்புகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்தியாவில் அந்த புண்ணிய பூமியில் ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்க முடியாது என்றது பாபாஜியின் கூற்று. ஒரு பொதுவாக கொடுத்திருக்கின்றார் ஒரு வாக்கியத்தில், அதை காத்திய ஐயா அதை தொட்டு காட்டினார். அது மாத்திரமல்ல, இங்குதான் எல்லாம் உண்டு. அது முக்கியமான கருத்து. இந்தியாவில் தான் எங்களது சைவ சித்தாந்தம், சைவ சமயத்திற்கு தேவையான பல விடயங்களும் உண்டு. அங்குதான் அருளாளர்களும் நாயன்மார்களும் பல பெரியோர்களும் வாழ்ந்த பிறந்து வாழ்ந்த பூமி. ஆகவே அது நாங்கள் இந்தியாவை பார்க்கும்போது கார்த்திகேயா சொன்ன மாதிரி, உதாரணத்துக்கு சிதம்பரத்தை எடுத்து பார்த்தால் உலக மையமே அங்கே இருக்கின்றது. அங்கிருந்து ஆடுகின்றான் தாண்டவம், எல்லாம் ஆடுகின்றன. ஆனால் அதை சுற்றியே மசூதிகளும் உண்டு, சர்ச்சஸும் உண்டு, கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்பவர்களும் உண்டு, மேல்தரமான வாழ்க்கை வாழ்பவர்களும் உண்டு, ஆன்மீக சிவனடியார்களும் உண்டு, அருளாளர்களும் உண்டு. எல்லாம் சேர்ந்ததுதான் உலகம் என்பதை அவன் நடுவிலிருந்து ஆடுகின்றான். அவனை சுற்றி எல்லாமே இருக்கின்றன. எங்களுடைய விடயம் கார்த்தி ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே எவையை நாங்கள் விளக்க முடியாது என்பது இன்றைய வாசிப்பில் நான் உணர்கின்றேன். அது அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் முறையாக சொல்லப்பட்ட சில விடயங்களாக இருக்கலாம். ஆனால் பாபாஜி மீண்டும் மீண்டும் இன்றைய வாசிப்பில் அழகை பற்றி குறிப்பிடுகின்றார். அழகானவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு அழகற்றவற்றை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு குறிப்பு தந்தார். அதுதான் உண்மை, அது இயற்கைக்கும் பொருந்தும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமகும் சிவாய. இப்போது இரண்டு நாட்கள், ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு முன் ஒவ்வொரு இடங்களில் இருப்பவர்களுக்காக வருடம் தொடங்கியது. இந்த வருட பிறப்பில் ஒரு சிறிய சிந்தனை பாபாஜியின் தியானத்தில். இப்போது ஓரளவு எங்களுடைய சாதகர்கள், இந்த சத்சங்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சைவ சித்தாந்தத்தை ஓரளவு பாபாஜியின் வைசப் பாபாஜியில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் வருவதை சில மாதங்களாக உணர்ந்து வருகின்றீர்கள். ஆகவே என்னுடைய தியானத்தில் வந்த ஒரு விடயம் இது. இந்த எங்களுடைய இந்த சத்சங்கத்தை தொடர்ச்சியாக கேட்பவர்கள், சத்சங்கத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு முதல் படியான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் எங்களுடைய பேராசிரியர் பேசிய 8 நூல்கள், 8 ஒளிப்பதிவுகளை தொடக்க புள்ளியாக இந்த புது வருடத்தில் இன்று எல்லோருக்கும் அனுப்பியிருக்கின்றேன். ஒருவரும் வித்தியாசமாக பார்க்கப்படவில்லை. தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், சத்சங்கத்தில் இருப்பவர்கள், இருக்காதவர்கள் எல்லோருக்கும் சைவ சித்தாந்த அடிப்படை நூல் 8 பதிவுகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன உலகம் முழுவதும். விரும்பியவர்கள், வினைகளால் தாக்கப்படாதவர்கள், முயற்சி செய்து அதை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இப்போது திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்றது என்று நினைக்கின்றேன் பாபாஜியார். முடிந்தவர்கள் கேளுங்கள், அந்த வாக்கியத்தை கேளுங்கள். இப்போது உங்களுக்கு அது புரிவதாக இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் இதை பற்றி ஒரு 2 வருடங்களாக பேசுகின்றோம் சத்சங்கத்தில். சிறிது சிறிதாக ஓமானங்கள் மூலம், அதற்கு மேலாக கிரியா யோகத்தில் இப்போது அது புதைந்திருப்பதை பார்க்கின்றோம். இதுதான் சந்தர்ப்பம் உங்களுடைய தொடக்க புள்ளிக்கு. கேட்டு பாருங்கள். எல்லோருமே அதை பற்றி விடுவதற்குரிய சந்தர்ப்பம் உண்டு. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும் உங்கிரிய பாபாஜி நமோம் சிவாயா. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், இப்போதுதான் வந்திருக்கின்றீர்கள், நான் முடித்து விட்டேன். இருப்பினும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது சிறு கருத்து இருந்தால். இறைவனையா.